SBS தமிழ்.
வணக்கம் டாக்டர் நலாயினி. வணக்கம் வினோதினி செல்வராசா.
வணக்கம் செல்வி.
வணக்கம் செல்வி.
செப்டம்பர் முதல் வாரம் ஆஸ்மா விழிப்புணர்வு வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. நம்மில் பலர் ஆஸ்மாவை சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார்களா என்று சொல்லுங்களேன் டாக்டர்.
ஆஸ்மா என்பது ஒரு சுவாச குழாய்களை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் பலரை பாதிக்கின்றது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஆஸ்திரேலிய மக்கள் இந்த ஆஸ்மா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் இதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதுதான் இலகுவான வழி. அதாவது இந்த நோயை வந்தாலும் மாற்ற முடியாவிட்டாலும் இதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது இலகுவாக ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கின்றது.
ஆனால் நம்மில் பலர் ஆஸ்மாவை சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதாவது அதை ஒரு நோய், அதனுடைய பாதிப்பினுடைய வீரியத்தை புரிந்து அதனை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அதனை செய்கிறார்களா?
நான் நினைக்கின்றேன் பலர் தவறான புரிதலை கொண்டிருப்பதால் ஆஸ்மாவை பற்றி. அவர்கள் சில வேளைகளில் வைத்தியர்கள் பரிந்துரைக்கின்ற மருந்துகளை, இன்ஹேலர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மருந்துகளை தவறாக பாவித்தல் மற்றும் கிரமமாக பாவிக்காம விடுதல் மற்றும் இந்த நோயை தூண்டுகின்ற காரணிகளை கண்டுபிடித்து அவற்றை தவிர்த்து கொள்ளுதல் போன்ற இன்னொரு பல விடயங்களினால் அவர்கள் இந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது குறைவாகவே காணப்படுகின்றது.
வினோதினி நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் வந்து ஆஸ்மா உள்ள ஒருவர் இல்லையா? ஆகவே உங்களுக்கு ஆஸ்மா இருக்கிறது என்பது எப்போது தெரிய வந்தது? அது தெரிந்தவுடன் நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கொண்டீர்கள்? எவ்வாறு அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லுங்களேன்.
எனக்கு வந்து ஆஸ்மா வந்தது வந்து 32 வயசுல. நான் மூத்த மகள் வந்து பிரெக்னெண்டா இருந்த நேரம். அப்ப எனக்கு அது ஆஸ்மான்னு தெரியாது. எனக்கு வந்து கொஞ்சம் மூச்செடுக்க கஷ்டப்பட்டு அப்படி எல்லாம் இருந்த இடத்த நான் போய் டாக்டர்ட காட்டி நான் இப்படி சரியான பேச்சினா சொல்ல பிரெக்னெண்டா இருக்கிறபடியா எனக்கு வந்து அம்மனும் தெரியல. நெபுலைசர் தான் பிடிச்சத கட்டுப்படுத்தினவன். இருந்தாலும் காலப்போக்கில் எனக்கு கொஞ்சம் காலம் அப்படியே இல்லாம போயிட்டுது. பிறகு ஒரு இடையில ஒரு இடக்காலத்துல வேலை திருப்பி என்ன செய்து எனக்கு திருப்பி பழையபடி மூச்செடுக்க கஷ்டமாயும் இடிமல் வரும் சளி வரும் பெண்ணு மூச்செடுக்க கஷ்டமா வரும். அப்ப நான் திருப்பி இது அஸ்மாவானதை எதிர்பார்க்கல. நான் அதை கேலஸா விட்டுட்டேன். உண்மையா இது அஸ்மாவோ என்னண்டு தெரியான்னு விட்டுட்டேன். ஒரு நாள் இரவு ஃபுல்லா எனக்கு மூச்சு மடுக்கலாம் உடம்பெல்லாம் முறுக்கி என்ன செய்யறேன்னு எனக்கு உண்மையா தெரியல. அப்போ பின்னேறம் ஒரு 5 மணி இருக்கும் டாக்டர்கிட்ட போனேன். அங்க போச்சோன்னா உங்களுக்கு சரியான இனியிலோட சீரியஸ் கட்டத்துல இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட உடனே அவ அங்க நெபுலைசர் தந்தா தந்து தொடர்ச்சியா பிடிக்க விட்டு சொன்னா எமர்ஜென்சிக்கு அனுப்பப்படணுண்டு. அப்படி 3 தரம் என்ன தொடர்ச்சியா பிடிக்க விட்டுட்டு விட்டா பிறகு கொஞ்சம் நோமலுக்கு வந்துச்சு.
இப்போ ஆஸ்மா வந்து எந்த வயதிலும் வரலாமா டாக்டர்? அதாவது சின்ன வயசுலதான் உங்களுக்கு அந்த ஏவயசுல பிரச்சனைகள் வரணுங்கிறது இருக்கா, இல்ல எந்த வயசுலயும்? இவர்கள் கூறுகிறார்கள் 32 வயதில் தனக்கு வர ஆரம்பித்ததாக. அப்படியும் வரலாம் அப்படியா?
ஆமாம், ஆஸ்மா வந்து எந்த வயதினரையும் பாதிக்கின்ற ஒரு நோயாகத்தான் கருதப்படுகின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆஸ்திரேலியா பொறுத்தவரையில் 9 குழந்தை பிள்ளைகளை எடுத்தீர்கள் என்றால் அதில் ஒருவர் அஸ்மா நோயினால் பாதிக்கப்பட்டவராக குறிப்பிடப்படுகின்றது. நீங்கள் வயதானவர்களை பார்த்தீர்கள் என்றால் அதாவது வினோதினி சொன்னது போல வயது வந்த பின்பு பார்த்தீர்கள் என்றால் 10க்கு 1 என்ற வீதத்தில் இந்த அஸ்மா நோய் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது.
இதுல ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். என் மகளுக்கு வந்து 8 மாசத்துல ஆரம்பிச்சது அஸ்மா. 8 மாசத்துல இல்ல 3 மாசத்துல, சாரி 3 மாசத்துல.
அவங்களுக்கு இப்பவும் ஆஸ்மா இருக்கு அப்படியா?
அந்த அளவுக்கு நாங்க விடுறே இல்லை. அவருக்கு சளி வேற எல்லாம் விடுறே இல்லை, அப்படி எல்லாம் இல்லை. 3 மாசத்துல சரியான 4 மணிக்கு அம்புலேசர் கொடுத்து கொண்டு வந்தான். அவ்வளவு சீரியஸா வந்து எனக்கு அஸ்மான்னு தெரியாது. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போக அவங்க சொல்லி போட்டாங்க இது அஸ்மா வந்துட்டு பிள்ளைகள்னு சொல்லி. அது அம்புலேசர் தொடர்ச்சி பிடிச்சு பெந்து அப்படியே ரெகுலரா ஹாஸ்பிட்டல்ல இருந்தவ நாங்கள் அவளுக்கு 1 வயசுல கடல் கடந்து வந்தாங்க. கடல் கடந்த பிறகுதான் அவளுக்கு கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போனது.
ஆஸ்மா வந்து விட்டால் அதை குணப்படுத்த முடியாது, ஆனால் ஆஸ்மா அட்டாக் ஏற்படாமல் தடுக்கலாம் இல்லையா? எப்படி தடுக்கலாம் என்று சொல்லுங்கள் டாக்டர்.
ஆமா, ஆஸ்மாவை நீங்க சொன்னது போல கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம். அதாவது அந்த ஆஸ்மாவின் தீவிரப்படுத்துகின்ற காரணிகளை கண்டறிந்து தீவிரப்படுத்துகின்ற காரணிகளை தவித்துக் கொண்டால் இந்த ஆஸ்மா நோயை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம். அந்த வகையில் வினோதினி குறிப்பிட்டிருந்த தனது மகள் நாங்கள் கோல் ஃப்ளூ அப்படி அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பாதுகாத்துக் கொள்கின்றோம், அதனால் வருவதில்லை என்று அது சரியான ஒரு விளக்கம். நாங்கள் அடிக்கடி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது கோல் ஃப்ளூ அண்டு வந்தால் அந்த ஆஸ்மா நோய் உள்ளவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு இந்த வீசிங் அதாவது இழுப்பு மாதிரி மூச்செடுப்பது கஷ்டம் போன்ற அறிகுறிகள் உடனடியாக தெரியும். அதே போல பல காரணிகள் இருக்கின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள், சில பேருக்கு இந்த ஸ்மோக் என்வாயன்மெண்ட் இருக்கு பார்த்தால் அவர்களுக்கு சில வேலைகளில் அஸ்மா கூடுதலாக இருக்கும். சிலரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பூக்களின் மகரந்தங்கள் வரும் காலங்கள், அதாவது ஸ்பிரிங் டைமை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கூடுதலாக இந்த அஸ்மா நோயினால் பாதிக்கப்படுவார்கள். சில வழிகளில் நீங்கள் பார்த்தீர்கள் இந்த பூனை நாய் போன்ற மிருகங்கள் வீட்டில் வைத்திருப்பவர்களை பார்த்தீர்கள் என்றால் சிலருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். இந்த காப்பெட்டில் இருக்கின்ற டஸ்ட் கூடுதலாக அந்த டஸ்ட் மைட் என்று சொல்வதனால் பாதிக்கப்படுவர்கள் பலர் இருக்கின்றார்கள். எனவே இப்படி இன்னொரு பல காரணிகள் அஸ்மா நோயை தீவிரப்படுத்துகின்றது. சில வழிகளில் நீங்கள் இந்த மன அழுத்தம், உணர்ச்சி வசப்படுதல் போன்ற காரணங்களும் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் எப்பவும் இது எங்களுக்கு ஒரு வருத்தம் வேற இல்லை, என்னென்று நாங்கள் எங்களுடைய அஸ்மா இன்றைக்கு கூடுதலா இழுக்குது, கூடுதலா எனக்கு ஏன் மூச்சடிக்க எல்லாம் இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தா அவர்கள் சில வழிகளில் அன்சியஸா டென்ஷனா ஒரு மன அழுத்தத்துக்கு உட்பட்டிருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த அஸ்மா சிம்டம்ஸ் கூடுதலாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அப்படியான எந்த காரணிகள் அவர்களுடைய அஸ்மா நோயை தீவிரப்படுத்துகின்றது என்று அறிந்து அவற்றை கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதுதான் இந்த அஸ்மா நோயை கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதற்கு முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகிறது.
இது தவிர நீங்கள் வந்து நோயாளர்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் ஒன்று கொடுப்பீர்கள் இல்லையா? அஸ்மாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு விடயங்கள் இருக்கிறது, ஒன்று வந்து ப்ரிவென்டர், ஒன்று வந்து ரிலீவர் என்று இருக்கிறது இல்லையா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் நார்மலாக என்னென்றால் இந்த உறிஞ்சி மருந்துகள், அதாவது இன்ஹேலர்ஸ்தான் நாங்கள் பாவிக்கின்றோம் இந்த அஸ்மாவை பொறுத்தவரையில். இந்த உறிஞ்சி மருந்துகளில் இருக்கின்ற ஒரு நன்மை என்றால் என்னவென்றால் சுவாச தொகுதிக்குள் அந்த மருந்து நேரடியாக போகின்றது. இந்த இன்ஹேலர்ஸ்ல ரெண்டு வகையாக நாங்கள் பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று ரிலீவர், அதாவது நிவாரணம் அளிக்கின்ற இந்த இன்ஹேலர்ஸ். அவை வந்து நீங்கள் சுவாசிக்க கஷ்டப்படுகின்றீர்கள் அல்லது நெஞ்சு உங்களுக்கு இறுக்கமாக இருக்கின்றது என்று நீங்கள் கருதும் பொழுது நீங்கள் அந்த நிவாரணம் அளிக்கின்ற இன்ஹேலர்ஸை பாவிக்கும் பொழுது, அதாவது சல்பியூட்டமோல் என்று சொல்லப்படுகின்ற பொதுவாக இந்த நீங்கள் நிவாரணம் அளிக்கின்ற ரிலீவ இன்ஹேலர்ஸை பார்த்தீர்கள் அவர்கள் அது நீலம் அல்லது ஆஷ் கலரில் இருக்கும். ப்ரிவென்டர்ஸை பார்த்தீங்கன்னா அது அவை வேறு நிறங்கள், அதாவது ஓரேஞ்ச், சிலவது ஓரேஞ்சில் இருக்கும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வித்தியாசம் நீங்களே கண்டுகொள்வீர்கள் இந்த ரிலீவர்ஸுக்கும் ப்ரிவென்டர்ஸுக்கும். ப்ரிவென்டர்ஸை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இவை என்ன செய்யும் என்றால் இஸ்மாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு உதவுகின்ற மருந்துகளாக இருக்கும். இது நான் முதலே குறிப்பிட்டது போல ஓரேஞ்ச் கலர் அல்லது ப்ரௌன் கலர் போன்ற நிறங்களில் இருக்கலாம் இந்த இந்த பஃபர்ஸ். அவை வந்து என்ன செய்யும் என்றால் இந்த சுவாச குழாயில் ஏற்படுகின்ற இன்ஃப்ளமேஷன், அதாவது தாக்கத்தை குறைத்துக்கொள்ளும். எனவே உங்களுக்கு இந்த அஸ்மா அட்டாக் வருவதற்குரிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. இந்த ரிலீவர் பர்பஸ் என்ன செய்யும், நீங்கள் உங்களுக்கு சிம்டம்ஸ் வரும் பொழுது நீங்கள் பாவிக்கும் பொழுது உடனடியாக உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும். ஆனால் இந்த ப்ரிவென்டர் பர்பஸ் உடனடியாக பாவிக்கும் பொழுது நிவாரணம் அளிக்காது உங்களுக்கு, அது நீங்கள் வருமுன் காப்போம் என்ற கோட்பாட்டில் வேலை செய்கின்றது. உங்களுக்கு அஸ்மாவை வராமல் தடுப்பதற்கு உதவுகின்றது. ஆனால் இந்த ப்ரிவென்டர் மெடிசினையா நாங்கள் எல்லோருக்கும் பரிந்துரைப்பது இல்லை. ஏனென்றால் அது வந்து சில பேருக்கு தான் தேவைப்படுகின்றது. அந்த மருந்துகள் அடிக்கடி அவர்களுக்கு இந்த அஸ்மா அட்டாக் வருதுன்னால் அவர்களுக்கு நாங்கள் இந்த மருந்துகளை கொடுப்போம். எப்பாவது இருந்துட்டு தான் வருகிறது என்று சொல்லி சொன்னால் ரிலீவ மெடிசின் மட்டுமே போதுமானதாக இருக்கின்றது. அதை விட நான் முதலே குறிப்பிட்டது போல இந்த நோயை தீவிரப்படுத்துகின்ற காரணிகளை கட்டுப்பாட்டுகள் வைத்திருந்தால் இந்த அஸ்மா நோயை வடிவாக வைத்திருந்தார். பலர் விடுகின்ற பிழை என்னென்றால் இந்த ரிலீவர்ஸோ அல்லது இந்த ப்ரிவென்ட் பவரை ஒழுங்காக பாவிப்பது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்ன, இந்த ப்ரிவென்ட் பவர்ஸை பொதுவாக என்னிடம் வேறு நோயாளிக்கு பலர் இந்த நோய் வருதுன்னொன்னுதான் அவர்கள் பாவிப்பார்கள். அஸ்மேட்டிக் வேற ப்ரிவென்டர்ஸ் எடுத்து பாவிப்பார்கள். அவர்கள் நினைப்பார்கள் அது வேர்க் பண்ணுதுண்டு. ஆனால் ப்ரிவென்ட் பவர் அஸ்மா அட்டாக் வந்த பிறகு வேலை செய்யாது. அது வந்து வருமுன் காப்போம் என்றால் முதலே நாங்கள் அதில் பாவிக்க வேண்டும். இப்ப சில பேருக்கு நீங்க குளிர்கால காலநிலை தான் அந்த நோயை ஏற்படுத்துகின்றது என்று வைத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்க குளிர்கால நிலை தொடங்கும் பொழுது நாங்கள் அந்த ப்ரிவென்ட் பவரை பாவிக்க தொடங்கும். அட்டாக் வந்த பிறகு இந்த ப்ரிவென்ட் பவரை பாவிப்பதால பிற பிரயோசனம் இல்லை. அட்டாக் வந்த பிறகு பாவிக்கின்ற பவர் வந்து ரிலீவ பவர், அதாவது சல்பியூட்டமால் போன்ற ரிலீவ பவரை தான் பாவிக்கணும். அதனை பாவிக்கும் பொழுதும் நாங்கள் பல பிழை விடுகின்றோம். என்ன செய்கின்றோம் என்றால் வைத்தியர்கள் சொல்லும் சரியான விதத்தில் பாவிப்பதில்லை. சில வழிகளில் இந்த சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்லுவோம் இந்த ஸ்பேசர் என்று சொல்லுகின்ற ஒரு உபகரணத்தை சேர்த்து வைத்து பாவிக்க சொல்லி, ஏனென்றால் அவர்களுக்கு இந்த கோஆர்டினேஷன் பிரச்சனையாக இருக்கும் பாவிக்கும் பொழுது. எனவே இந்த பவரை பாவிக்கும் டாக்டர்ஸ் கொடுக்கும் பொழுது அவர்கள் காட்டி கொடுப்பார்கள், அதனை பார்த்து ஃபாலோ பண்ண வேண்டும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் ஆஸ்மா குறித்து டாக்டர் நலாயினி மற்றும் வினோதினி ஆகியோரோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். சரி வினோதினி, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன். உங்களுடைய ஆஸ்மாவை நீங்கள் எப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறீர்கள்?
எனக்கு வந்து உண்மையா உடுப்பு காய வச்சுட்டு திருப்பி எடுக்கல வர டஸ்ட் அது எல்லாம் வரும். நான் அந்த உடுப்பி எடுக்கிறேன் இல்ல. அதே மாதிரி இந்த குளிர்காலத்துல வந்து இன்றைக்கு குளிர் நாளைக்கு மழை அண்டா அந்த குளிர்லேருந்து மழைக்கு மாறைக்கும் எனக்கு வரும். நான் என்ன செய்வேன், அந்த நேரம் நல்ல வடிவா காதுக்கு எல்லாம் காதெல்லாம் மூடி கை உள்ளங்கையெல்லாம் மூடி நல்ல ஷூ எல்லாம் போட்டு தலையெல்லாம் கவ பண்ணி தான் நான் வெளியில போவேன். என்ன சில பேர் பார்த்து சிரிப்பாங்க, என்ன இப்படி இது மாதிரி வாரீங்கன்னு சொல்லி. ஆனா நான் அதை பற்றி மைண்ட் பண்றேன் என்னன்னா, நான் உச்சக்கட்டத்துக்கு போய் திரும்பி வந்தேன். அதாவது நான் யார் என்ன சொன்னாலும் நான் அதை கவர் எடுக்கிறேன். எனக்கு திடீரெண்டு வெயில் அரிச்சாலும் தும்பும், திடீரெண்டு மழை வெயிலாலும் தும்பும், பூக்கள் பூத்தாலும் தும்பும், இப்படியான இதுகளை கூட நான் தவித்து கொள்றது. வீடு எல்லாம் ஒரு நாளும் நான் கூட்டுவே இல்லை. என்னண்டா இந்த ஹஸ்பண்ட் ஓடுறது.
இப்ப ஒருவர் தன்னுடைய ஆஸ்மாவை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளாமல், அதாவது அதனை உதாசீனப்படுத்தி கொண்டு போனால் இதனால் உயிர் ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா டாக்டர்?
ஆமாம், நீங்கள் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்காவிட்டால் என்ன நடக்கும் என்றால், உங்களுடைய சுவாச குழாயில் ஒரு ஒரு உச்சு சுவாச குழாயின் உச்சுவரில் ஒரு அலர்ச்சி தன்மையில் அது ஒவ்வாமை தன்மையால தான் இந்த ஆஸ்மா வருதுன்னு சொல்றோம் நாங்கள். அதுல என்ன நடக்குதுன்னா, அந்த சுவாச குழாயின் சுற்றளவு உள் சுற்றளவு வந்து குறையும். அப்ப அப்படி குறைஞ்சோண்டு வரைக்கும் என்ன நடக்கும், அதுக்குள்ள போற ஏஆர்ன்ற அளவு, உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு குறையும். அப்படி குறைஞ்சோண்டு போய் நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண விட்டீங்கன்னா சுவாச குழாய் வந்து சுருக்கமடைந்து கொண்டு போகும். அப்படி சுருக்கமடையாடி என்ன நடக்கும், உங்களுக்கு மூச்சு எடுக்க இல்லாம வரும். அப்ப வீசிங் வரும், வீசிங் உங்களுக்கு ஒரு இழுப்பு சத்தம் கேட்கும். அப்ப அப்படி அப்படி வந்து உங்களுக்கு ஒரு கட்டத்துல உங்களோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன், உங்களோட குருதியில இருக்கிற ஆக்சிஜன் அளவு குறைஞ்சோண்டு போனா நீங்கள் நீளம் பாரிக்கும். உங்களுக்கு உங்களோட உதடுகளை பாத்தீங்களா நீளமாகும், உங்களால ஒன்றும் செய்யலாம போகும், மயக்கம் வரும். இப்ப நாங்களை உடனே அப்படி அப்படி வர்ற நேரத்துல நாங்க ரிலீவரை அடிச்சோம்னா, அதாவது வென்டலின் பாப்பரை பாவிச்சோம்னா என்ன நடக்கும், இந்த சுவாச குழாய் பிரியும். அப்ப எங்களுக்கு மூச்சு எடுக்க முடியாத இருக்கு. அப்படி நாங்கள் அதனை குணப்படுத்தாமல் விட்டோம் என்றால் அவர்களுக்கு உயிராபத்து ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் குருதியில் உள்ள ஆக்சிஜன் அளவு குறைய உங்களால் ஒன்றும் செய்ய இல்லாமல் மரணித்தவர்களும் இருக்கின்றனர். நீங்கள் கவனக்குறைவாக நீங்கள் மருந்துகளை பாவிக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு உங்களுடைய சுவாச குழாய்களில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சிலரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது பேர்ந்து ஒரு குரோனிக் மூச்செடுக்கும் பிரச்சனை, ஒரு தொடர்ச்சியாக இருக்கின்ற நீண்டகால நோயாக பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதாவது குரோனிக் ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஏஆர்வே டிசீஸ் என்று சொல்வோம் நாங்கள் ஆங்கிலத்தில். அப்படி ஒரு பாதிப்பான நிலைமையை உருவாக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்யும் பொழுது சிலருக்கு இந்த ஆஸ்மா அட்டாக் வருகின்றது. அப்படியானவர்களை நாங்கள் சொல்வது இந்த எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்யும் பொழுது அதற்கு ஒரு 5-10 நிமிடங்களுக்கு முதல் இந்த வென்டலின் பஃபர் ஒரு 6 பஃபரை நீங்கள் பாவிக்க சொல்லி, அப்படி பாவித்து பின்பு அவர்கள் உடற்பயிற்சி செய்தால் அஸ்மா அட்டாக் வராமல் தடுக்கலாம் அவர்கள்.
மிக்க நன்றி டாக்டர். ஆஸ்மா குறித்து மிக உபயோகமான தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. பிறிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். வினோதினி, உங்களுக்கும் மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil